அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து வழங்கும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 19 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கை அரசியல் யாப்பின் 19 திருத்த சட்டம் மீதான விவாதத்தை நாளை மறுதினம் பின்போட இலங்கையின் இருபெரும் கட்சிகள் இணங்கியிருக்கும் நிலையில் இந்த சட்ட திருத்தத்தின் சில பகுதிகளை எதிர்க்கப் போவதாக இலங்கையின் சிறுபான்மை கட்சிகள் ஒன்று கூடி அறிவித்திருப்பது குறித்த ஒரு செவ்வி.
நாங்கள் பிரதமர், ஜனாதிபதி மற்றும் தேர்தல் ஆணையர் சந்தித்து நாங்கள் கருத்துக்களை கூறியிருக்கின்றோம். அதுக்கு அடுத்த கட்டமாக அவசியமான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம்.
இலங்கையில் சிறுதோட்ட விவசாயிகளிடமிருந்து தேயிலையை கொள்வனவு செய்வதற்கான குறைந்தபட்ச விலையை இலங்கை அரசாங்கம் அதிகரித்திருப்பது குறித்த ஒரு ஆய்வு கண்ணோட்டம்.
இந்த தென் மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய சிறு தோட்டங்களிலே வாழ்கின்ற தொழிலாளர்களுடைய நிலைமை மலைநாட்டு தொழிலாளர்களுடைய நிலைமையை விட இங்கு படுமோசமாக காணப்படுகின்றன. ஆகவே இந்த வருமான அதிகரிப்பு இவர்களுக்கு எந்த அளவு நன்மையை கொண்டு வரும் என்பது திட்டவட்டமாக குறிப்பிட முடியாமல் இருக்கின்றது.
நிறைவாக பொலிவிளக்கும் பொன்னிநதி தொடரின் 6 பகுதி ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பூபாலரட்னம் சீவகன் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
குடியேற்றக்காரர்களை ஏற்றி வந்த படகு ஒன்று லிபியா கடற்கரையோரமாக மூழ்கியதில் குறைந்தபட்சம் 650 பேராவது நீரில் மூழ்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது. குடியேற்றக்காரர்கள் ஐரோப்பாவுக்கு கடல் கடக்கும் நடவடிக்கையில் மிக அதிகமான ஒரு உயிரிழந்த சம்பவம் இது என்று ஐநாவின் அகதிகளுக்கான நிறுவனம் உறுதி செய்திருக்கின்றது. 20 கப்பல்களும் ஒரு விமானமும் பங்கெடுக்கும் மீட்பு நடவடிக்கையை இத்தாலி ஒருங்கிணைக்கின்றது. இதுவரை 50 பேர் மாத்திரமே மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த மீன்பிடி படகில் இருந்து இன்னும் ஒரு சரக்கு கப்பலுக்கு ஏறுவதற்காக அனைவரும் முண்டியடித்துக் கொண்டு படகின் ஒருபுறத்துக்கு நகர்ந்ததால் இந்த விபத்து நடந்ததாக செய்திகள் கூறுகின்றன.
ஐரோப்பாவினுள் நுழைவதற்காக மத்திய தரைக்கடலை கடப்பதற்கு தமது வாழ்வை பணையும் வைத்துள்ள குடியேறிகள் தொடர்பிலான பிரச்சினையை கையாள ஐரோப்பாவும் ஏனைய சர்வதேச சமூகமும் தவறினால் அவை வரலாற்றில் மோசமான கண்டனத்திற்குள்ளாக நேரும் என்று மால்டா பிரதமர் யோசப் மஸ்கட் தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தில் உலகம் தொடர்ந்தும் பாராமுகமாக இருக்குமேயானால் கடந்த நூற்றாண்டில் இடம்பெற்ற இனப்படுகொலை தொடர்பில் ஐரோப்பா செயற்பட தவறியது என சரித்திரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவாறே வரலாற்றில் தற்போதைய நிகழ்வும் எழுதப்படும் என மஸ்கட் கூறினார். லிபியாவில் தொடரும் ஸ்திரமின்மையை முடிவிற்கு கொண்டு வருவதன் மூலமாகவே இந்த பிரச்சினையை தீர்க்க முடியும் என சுட்டிக்காட்டிய அவர் லிபியாவை ஐரோப்பாவின் வாசற்படியில் இருக்கும் தோல்வியுற்ற நாடாக சித்தரித்தார்.
இந்தியாவில் தொழில் திட்டங்களுக்காக காணிகளை சுவீகரிப்பதை இலக்குவாக்குவதற்கான விதிகளை கொண்டு வருகின்ற அரசாங்க திட்டத்தை கண்டித்து முக்கிய எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சியினால் தலைநகர் டெல்லியில் நடத்தப்படுகின்ற பேரணியில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நகர்வு விவசாயிகளுக்கும் வறிய மக்களுக்கும் எதிரானது என்று கட்சியின் தலைவி சோனியா காந்தி விவரித்திருக்கின்றார். விவசாய காணிகளை தொழில் மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்கு சுவீகரிப்பதை இலகுவாக்கும் ஜனாதிபதியின் ஆணை ஒன்றை பிரதமர் நரேந்திர மோடி அரசாங்கம் கடந்த டிசம்பரில் பிறப்பித்தது. ஆனால் அது விவசாயிகளுக்கும் கிராமப்புற வறிய மக்களுக்கும் பெரும் பாதகமாக அமையும் என்று விமர்சகர்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் கூறுகின்றனர்.
நைஜீரியாவின் தென்மேற்கு பகுதியில் மர்மமான முறையில் இடம்பெற்ற 18 பேரின் உயிரிழப்பிற்கு பூச்சிக்கொல்லி காரணமாயிருக்கலாம் என உலக சுகாதார நிறுவனம் தெரிவிக்கிறது. ஒன்றோ மாநிலத்தில் கடந்த சில நாட்களில் பார்வை மங்கலாகியும் தலைவலி ஏற்பட்டு பிறகு உணர்விழந்த நிலைக்கு சென்று மரணமடைந்திருந்தனர். இதுவரை செய்த பரிசோதனைகளில் வைரஸ் மற்றும் பாக்டீரியா தொற்று ஏற்பட்டதற்கான தடயம் இல்லை என உலக சுகாதார நிறுவனத்தின் பேச்சாளர் ஒருவர் கூறினார். ஆய்வின் அடிப்படையில் களைக்கொல்லி காரணமாகவே இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்பதே தற்போதைய கருதுகோள் என்றும் அவர் தெரிவித்தார்.
லிபியாவில் இருக்கின்ற இஸ்லாமிய அரசின் கூட்டாளிகளால் பிடிக்கப்பட்ட எத்தியோப்பிய கிறிஸ்தவர்கள் சுமார் 30 பேரை தாம் கொல்வதாக காண்பிக்கும் வீடியோ ஒன்றை இஸ்லாமிய அரசு வெளியிட்டிருக்கிறது. ஒரு கடற்கரையில் ஒரு குழு ஆண்கள் தலைவெட்டி கொல்லப்படுவதையும் இன்னும் ஒரு குழு ஆண்கள் ஒரு பாலைவனத்தில் சுட்டுக் கொல்லப்படுவதையும் படங்கள் காண்பிக்கின்றன. கொல்லப்பட்டவர்கள் எத்தியோப்பிய தேவாலயத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அதில் வரும் எழுத்துக்கள் கூறுகின்றன. அந்த 29 நிமிட வீடியோ இஸ்லாமிய அரசு ஊடகக்கிளையின் முத்திரையை கொண்டிருக்கின்றது. லிபியாவில் இருக்கின்ற கடற்கரை ஒன்றில் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் எகிப்திய கிறிஸ்தவர்களை கொலை செய்யும் வீடியோ உட்பட அந்த அமைப்பால் வெளியிடப்பட்ட ஏனைய வீடியோக்களை ஒத்ததாகவும் அது இருக்கின்றது.
ஆப்பிரிக்காவின் ஏனைய நாடுகளில் இருந்து வந்த குடியேறியவர்களுக்கு எதிரான தொடர் வன் செயல்களுடன் தொடர்புடைய 300 அதிகமானோரை கைது செய்துள்ளதாக தென்னாப்பிரிக்க உள்துறை அமைச்சர் கூறியுள்ளார். சட்டத்தை முழுமையாக பயன்படுத்தி இந்த சம்பவங்களுக்கு பொறுப்பானவர்களை அரசாங்கம் கையாளும் என்று மெலூசி கிகாபா அவர்கள் கூறியுள்ளார்.
Our law enforcement officers on the ground உள்ளூர்
அவரின் வேலைகளை பறிப்பதாக குற்றம் சாட்டி ஆப்பிரிக்க குடியேறிகளின் கடைகளை இலக்கு வைத்து கடந்த இரு வாரங்களாக நடத்தப்பட்ட தாக்குதல்களில் குறைந்தபட்சம் 6 பேராவது கொல்லப்பட்டனர். சனிக்கிழமையன்று இந்தோனேஷியாவிற்கான பயணம் ஒன்றை ரத்து செய்த அதிபர் வன்செயல்களால் இடம்பெயர்ந்தவர்கள் தங்கியிருந்த முகாம் ஒன்றிற்கு விஜயம் செய்தார்.
இன்றைய செய்தியரங்கத்தில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கை அரசியல் யாப்பின் 19வது திருத்த சட்டம் மீதான விவாதத்தை நாளை மறுதினம் பின்போட இலங்கையின் இருபெரும் கட்சிகள் இணங்கியுள்ளன. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
அரசியல் யாப்பின் 19வது திருத்த சட்டம் மீதான விவாதம் நாளை மறுதினம் வரை பின்போடுவதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டம் மூலம் நாளைய தினம் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக எதிர்கட்சிகளின் பொது அமைப்பாளரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதி தலைவருமான நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான் செனவிரத்ன தெரிவித்தார். இன்று ஜனாதிபதியின் தலைமையில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றின் போது 19வது திருத்த சட்டம் சம்பந்தமாக சில இணக்கங்கள் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டது. இதன்படி உச்சநீதிமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்டுள்ள திருத்தங்களை மாத்திரம் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்வதானால் அதற்கு ஆதரவளிக்க முடியும் என்று தனது கட்சி தெரிவித்ததாக கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான் செனவிரத்ன, இதற்கு பிரதமர் இணக்கம் தெரிவித்ததாகவும் அறிவித்தார். அதேபோன்று அரசியல் யாப்பை மீறும் திருத்தங்களை விவாதத்தின் போது சமர்ப்பிக்கப்பட மாட்டாதென்று பிரதமர் உறுதிமொழியும் வழங்கியதாக தெரிவித்த ஜான் செனவிரத்ன, இதன்படி உச்சநீதிமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்ட திருத்தங்களுக்கு ஆதரவளிக்க தனது கட்சி தீர்மானித்ததாகவும் தெரிவித்தார். இதன்படி சம்பந்தப்பட்ட விவாதம் எதிர்வரும் செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய தினங்களில் நடத்துவதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். 19வது அரசியல் யாப்பு திருத்த சட்டத்துக்கு ஆதரவளிக்க வேண்டுமானால் அத்துடன் தேர்தல் முறை தொடர்பான திருத்த சட்டங்களையும் நாடாளுமன்றத்துக்கு கொண்டுவர வேண்டும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நிபந்தனையொன்றை வைத்திருந்தது. இந்த நிபந்தனையில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதா என்று கேட்டபோது இவ்வாறு பதில்களை வழங்கினார் ஜான்
செனவிரத்ன.
தேர்தல் முறையில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தனது கட்சி இருப்பதாக தெரிவித்த ஜான் செனவிரத்ன, சம்பந்தப்பட்ட திருத்தங்கள் எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படும் என்று ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உறுதிமொழிகளை வழங்கியதாக தெரிவித்தார். இதற்கு நாம் இணக்கத்தை தெரிவித்தோம். எனவே தேர்தல் முறை மாற்றங்கள் தொடர்பான சட்டம் மூலம் விரைவில் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் என்று தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான் செனவிரத்ன. இதன்படி 19வது அரசியல் யாப்பு திருத்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனது வாக்குகளை வழங்குமா என்று கேட்டபோது, உச்சநீதிமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்ட திருத்தங்களை மாத்திரம் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. இந்த இணக்கத்துக்கு அமைய எமது கட்சி 19வது திருத்த சட்டத்தை ஆதரித்து வாக்குகளை வழங்கும் என்றும் தெரிவித்தார் எதிர்கட்சிகளின் பொது அமைப்பாளரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதி தலைவருமான நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான் செனவிரத்ன.
இதேவேளை இந்த சட்ட திருத்தத்தின் சில கூறுகளை ஒன்றிணைந்து எதிர்க்கப் போவதாக இலங்கையின் சிறுபான்மை கட்சிகள் மற்றும் சிறு கட்சிகள் இன்று ஒன்று கூடி அறிவித்திருக்கின்றன. இதற்கான இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் ஒருவரான ஜனநாயக மக்கள் முன்னணி தலைவர் மனோ கணேசனிடம் இதுகுறித்து தொடர்பு கொண்டு கேட்டார் பிரதீபன் புனிதசீலன்.
இன்றைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கூட்டத்திலே சிறு கட்சிகள், சிறுபான்மை கட்சிகள் அது தவிர சிறு கட்சிகளும் இன்று கலந்து கொண்டிருக்கின்றன. இந்த கட்சிகளின் கூட்டம் இந்த கலந்துரையாடல் முக்கியமாக இன்று நாட்டிலே ஏற்பட்டுக்கூடிய முக்கியமான நாங்கள் சந்திக்கும் சவாலாக இருக்கக்கூடிய தேர்தல் முறை சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. இந்த கூட்டத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு, மக்கள் விடுதலை முன்னணி என்ற JVP, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் மலையக மக்கள் முன்னணி, தொழிலாளர் தேசிய முன்னணி, இலங்கை மக்கள் காங்கிரஸ் போன்ற பல்வேறு கட்சிகள் கலந்து கொண்டிருந்தன. தவிர வாசுதேவ் நாணயக்கார மற்றும் திசு விட்டாரண, திவு குணசேகர போன்றவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். சிறிதுங்க ஜெயசூரிய, விக்ரமகர்ணரத்ன கர்ணரத்ன போன்ற கலந்து கொண்டிருந்தார்கள். அதே போல தெல உரிமை கட்சியின் ரத்னா முதல் கலந்து கொண்டிருந்தார். அவர்களுடன் நான் ஜனநாயக மக்கள் முன்னை பிரதிநிதித்துவப்படுத்தி நானும் கலந்து கொண்டிருந்தேன். இந்த கூட்டம் என்பது அதன் காரணத்தினாலேதான், பல கட்சிகள் கலந்து கொண்ட காரணத்தினாலேதான், பல இனங்களை பல மொழிகளை பேசக்கூடிய மக்கள் பிரதிநிதித்துவப்படுத்தி கட்சிகள் கலந்து கொண்ட காரணத்தினால்தான் இந்த கூட்டம் இந்த மகாநாடு ஒரு பிரசித்தமான மகாநாடாக அமைந்திருக்கின்றது. இதன் மூலமாக ஒரு பாரிய செய்தியை நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிர்கட்சி தந்திருக்கின்றோம். தயவு செய்து பெரிய கட்சிகள் தங்கள் மனம் போன போக்கிலே தேர்தல் முறையை மாற்றக்கூடாது, மாற்ற முடியாது என்ற தெளிவான உத்தரவை, தெளிவான கருத்தை நாங்கள் அவர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். இன்று நடைபெறல இருக்கக்கூடிய இந்த விகிதாசார முறைதான் இலங்கை வரலாற்றை மிக அதிகமான முறையிலே தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு, சிறிய சிறிய குழுக்களுக்கெல்லாம் அதிகமான பிரதித்துவத்தை வழங்கியிருக்கிறது என்றாக தெரியும். அந்த முறை காரணமாக நாங்கள் பாராளுமன்றத்திலும் மகாண சபையிலும் அதிகமான முறையிலே அமர்ந்திருக்கிறது. இதுதான் ஜனநாயகத்தின் எழுச்சி வளர்ச்சி என்று கூறியிருக்கின்ற ஆனந்தம் கூட இந்த முறையில் கூடிய குறைபாடுகளை அகற்ற வேண்டும் என்றால், குறைபாடுகள் இருக்கின்றன அகற்ற வேண்டும் என்றால் அவற்றை நீங்கள் கலந்துரையாடல் மூலமாக அகற்ற வேண்டும் என்ற தவிர தன்னிச்சையாக எதேச்சதிகரமாக பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை வைத்துக் கொண்டு இருப்பதாக நினைத்துக் கொண்டு அவற்றை நீங்கள் நிறைவேற்ற வேண்டாம், இப்படியான அவற்றை நாங்கள் விருப்பம் என்று கூறியிருந்தோம். அது மாத்திரமல்ல, எந்த ஒரு புதிய முறையும் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னாலே அந்த தேர்தல் முறையிலே மிக பாரி பங்காளிப்பை வகிக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு அதுதான் பயிற்சி, அறிவு, தெளிவு இருக்க வேண்டும். வாக்காளர்களுக்கு தெளிவில்லாமல் ஒரு முதல் வாரத்திலே நாங்கள் எங்களது புதிய முறையை நடைமுறை கொண்டு வந்துவிட்டு இன்னொரு அடுத்த வாரத்திலே அதை முன்படுத்த முடிவு செய்வது என்பது பாரிய தவறாகும் என்று கூறியிருக்கின்றோம். ஆகவே அது மாத்திரமல்ல, வடக்கு கிழக்கிலே இப்போ நடக்கக்கூடிய புதிய ஒரு யதார்த்தம் இருக்கின்றது. அந்த யதார்த்தமானது பழைய வரலாற்றை தொடர்பு கொண்டிருக்கின்றது. அங்கே மரணங்கள் சம்பித்திருக்கின்றன, இடம்பெயர்வர்கள் இருக்கின்றது, பெருந்தொகையான மக்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக அவர்களிடம் வந்து சேரும் வரைக்கும் அங்கே தொகுதிகள் மாற்றப்படக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, வடகிழக்கு வெளியே வாழக்கூடிய தமிழ் முஸ்லீம் மக்கள், மலையகத்திலும் கொழும்பிலும் வாழக்கூடிய தமிழ் முஸ்லீம் மக்கள் தொடர்பாக நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். அங்கே புதிய முறையிலே பல்லங்கத்தவர் தொகுதிகள் மிக அதிகமாக உருவாக்கப்பட வேண்டும். மக்கள் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், சிங்கள மக்களுடன் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களை பிணையத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் பல்லங்க தொகுதி வேண்டும் என்று கூறியிருக்கின்றோம். இவையெல்லாம் கணக்கில் எடுத்து செய்வதற்கு பல காலம் தேவைப்படும், மாதங்கள் தேவைப்படும், கலந்துரையாடல் தேவைப்படும். ஆகவே உடனடியாக செய்ய வேண்டாம். இப்போதைய இந்த எதிர்வரும் தேர்தல் என்பது இன்றைய முறையின் கீழ் நடைபெற வேண்டும். எந்த ஒரு புதிய ஒரு மறைமாற்றமும் அடுத்த தேர்தலுக்குத்தான் அமல்படுத்த வேண்டும் என்று நான் கூறியிருக்கின்றோம். சம்பந்தமாக ஒரு சிறு கட்சிகளை பிரித்துப்படுத்தக்கூடிய ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது, செயல்குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குழு ஜனாதிபதி அவர்களையும் பிரதமர் அவர்களையும் தேர்தல் ஆணையாளர்களையும் இரண்டு தினங்கள் சந்திக்கும் சந்தித்து எங்களுக்கு தெளிவு நிலைப்பாடுகளை நாங்கள் அவர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, தேசிய நிறைவேற்று சபையிலே எனது கேள்விக்கு பதிலளித்த ஜனாதிபதி அவர்கள் ஒரு உறுதிப்பொழியை எங்களுக்கு தந்திருக்கின்றார். அப்போது என்னிடம் ரவு பக்கீம் அவர்களும் விக்ரமகரனிடம் அவர்களும் கூட இருந்திருக்கின்றார்கள். அந்த பதிலானது எந்த ஒரு தேர்தல் மாற்றமும் சிறுபான்மை கட்சிகளுக்கு தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு பிரதிநிதித்துவத்தை இழப்பதற்கான செயல்பாடாக இருக்கிறது, நான் அனுமதிக்க மாட்டேன். அப்படி நடைபெறுமானால் ஜனநாயக கதவுகள் மூடப்படுமானால் சிறுபான்மை மக்கள், தமிழ் பேசும் மக்கள் ஜனநாயகமற்ற வேறு வழிமுறை நடைபெறும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள். உணர்ந்திருக்கின்றேன். ஆகவே ஜனாதிபதி என்ற முறையிலே நான் இதுக்கு அனுமதிக்க மாட்டேன் என்ற உறுதிமொழியை தந்திருக்கின்றார், ஏகர் வந்திருக்கின்றார். அந்த உறுதிமொழியை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் பாதுகாப்பார நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது.
ஜனநாயக மக்கள் முன்னணி தலைவர் மனோ கணேசன், இலங்கையில் சிறுதோட்ட விவசாயிகளிடமிருந்து தேயிலையை கொள்வனவு செய்வதற்கான குறைந்தபட்ச விலையாக 1 கிலோ பச்சை தேயிலைக்கு 80 ரூபாயை இலங்கை அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பு குறித்து கண்டி மனித அபிவிருத்தி ஸ்தாபனத்தின் இயக்குநரான பி சிவபிரகாசத்திடம் கேட்டார் பூபாலரட்டம் சேவகன்.
கடந்த காலங்களில் இலங்கையினுடைய மொத்த உற்பத்தியில் கிட்டத்தட்ட 65% தேயிலை உற்பத்தி செய்வது சிறு தோட்ட உற்பத்தியாளர்கள் தான். ஆகவே அந்த அடிப்படையில் இலங்கையில் தொடர்ந்து வந்த ஒவ்வொரு அரசாங்கமும் இந்த சிறு தோட்ட உற்பத்தியாளர் சம்பந்தமாக மிக கவனம் செலுத்தக்கூடியதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த அடிப்படையிலே புதிதாக வந்திருக்கின்ற அரசாங்கம் அவர்களுடைய அரசியல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிட்டதன்படி தேயிலை, ரப்பர் போன்றவற்றினுடைய, அதாவது குறிப்பாக சிறு தோட்ட உடைமையாளர்களுடைய தேயிலை உற்பத்தி விலையை அதிகரிப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் இன்றிலிருந்து அல்லது நாளையிலிருந்து நடைமுறைக்கு வருகின்ற அடிப்படையில் இலங்கை ரூபாய் 80 ஆக 1 கிலோ தேயிலைக்கு விலை நிர்ணயம் செய்திருக்கின்றார்கள்.
அதாவது இது பதப்படுத்தப்பட்ட தேயிலையா அல்லது வந்து எப்படியான தேயிலை?
பதப்படுத்தப்பட்டது அல்ல. சாதாரணமாக நாங்கள் நேரடியாக தேயிலை பறித்தவுடன், அதாவது பச்சை தேயிலை, இந்த தேயிலைக்கு தான் 80 ரூபாய். ஆனால் அவர்கள் ஒரு நிபந்தனை விதித்திருக்கின்றார்கள், அந்த தேயிலை தரமானதாக இருக்க வேண்டும் என்று.
சரி, இந்த விலை அதிகரிப்பின் மூலம் எந்த அளவுக்கு இவர்களுக்கு நன்மை கிடைக்க இருக்கின்றது?
ஏற்கனவே கடந்த காலங்களில் சாதாரணமாக சிறு தோட்டத்தில் பறிக்கக்கூடிய பச்சை தேயிலினுடைய விலை 55 ரூபாய் அல்லது 60 ரூபாய் இருந்தது. 50 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் இடையில் தளம்பல் நிலை காணப்பட்டது. ஆனால் இப்பொழுது 80 ரூபாய் என்பது ஒரே அடியாக கிட்டத்தட்ட 25 அல்லது 30 ரூபாயினால் விலை அதிகரிப்பு காணப்படுகின்றது. இந்த விலை அதிகரிப்பானது நேரடியாக சிறு தோட்ட உடைமையாளருக்கு வருமானமாக செல்லுகின்றது. ஆகவே அவர்களுடைய வருமானத்திலே ஒரு பாதியதொரு மாற்றம் அல்லது உயர்வு காணப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
சரி, இந்த விலை அதிகரிப்பின் மூலம், அதாவது இந்த சிறு தோட்ட உரிமையாளர்களுக்கான இந்த தேயிலை விலை அதிகரிப்பின் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகளின் எந்த அளவு வந்து தோட்ட தொழிலாளர்களை சென்று சேரும்?
இது ஒரு முக்கியமான ஒரு விடயம் தான். அண்மை கால ஆய்வுகளின்படி இந்த சிறு தோட்டங்களில், அதாவது சிறு தோட்டங்கள் இலங்கையில் மிக அதிகமாக இருப்பது தென் மாவட்டங்களான காலி, மாத்தறை, கள்ளுத்துறை, ரத்னபுர, கேகாலை போன்ற மாவட்டங்களில், கண்டி மாவட்டத்திலும் சிறு தோட்டங்கள் காணப்படுகின்றன. இந்த தோட்டங்களிலே தோட்டங்கள் உடமையாளர்கள் பெரும்பாலாக 100 கிட்டத்தட்ட 90% சிங்களம் பேசுகின்றவர்களாக இருந்த பொழுது கூட இந்த தோட்டங்களிலே தொழில் செய்கின்றவர்கள் பெரும்பாலும் தமிழ் தோட்ட தொழிலாளர்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுடைய சம்பளம் ஏற்கனவே பொதுவாக கூட்டு ஒப்பந்தத்தில் நிர்ணயிக்கப்படுகின்ற சம்பளத்தை விட சில இடங்களில் குறைவாகவும் சில தோட்டங்களில் இதைவிட அதிகமாகவும் கிடைக்கின்றன. என்றாலும் கூட இந்த விலை அதிகரிப்பு அல்லது இந்த விலை அதிகரிப்பினால் ஏற்படக்கூடிய வருமானம் எந்த அளவு தோட்ட தொழிலாளருக்கு செல்லும் என்பதற்கு எந்தவித உத்தரவாதமும் காணப்படுவதாக இல்லை. பொதுவாக இந்த தென் மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய சிறு தோட்டங்களிலே வாழ்கின்ற தொழிலாளர்களுடைய நிலைமை மத்திய மலைநாட்டில் இருக்கக்கூடிய மலைநாட்டு தொழிலாளர்களுடைய நிலைமையை விட மிக மோசமாக, படுமோசமாக அவர்களுடைய மனித உரிமை மீறல்கள் காணப்படுகின்றன. ஆகவே இந்த வருமான அதிகரிப்பு இவர்களுக்கு எந்த அளவு நன்மையை கொண்டு வரும் என்பது திட்டவட்டமாக குறிப்பிட முடியாமல் இருக்கின்றது.
கண்டி மனித விரும்பி அபிவிருத்தி ஸ்தாபனத்தின் இயக்குநரான பி சிவபிரகாசம், இலங்கை மத்திய வங்கியின் தலைவர் அர்ஜுன் மகேந்திரன் ஊழல் செய்ததற்கான நேரடிய சாட்சியங்கள் எவையும் இல்லை என்று இது குறித்து விசாரித்த குழு தெரிவித்திருக்கிறது. இது குறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
திரைசேரி பத்திரங்களை விற்பனை செய்யும்போது ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் சம்பவத்துடன் இலங்கை மத்திய வங்கியின் தலைவர் அர்ஜுன் மகேந்திரனின் தொடர்புகள் எதுவும் காணப்படவில்லை என்று அந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட குழு தெரிவித்துள்ளது. கொள்கை திட்டமிடல் அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையொன்றின் மூலமே இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரைசேரி பத்திரங்களை விற்பனை செய்யும் போது தனது மருமகனுக்கு சொந்தமான நிறுவனம் ஒன்றுக்கு கூடுதல் சலுகைகளை பெற்றுக் கொடுத்ததாக அர்ஜுன் மகேந்திரன் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது. பின்பு அதனை ஆராய்வதற்காக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க 3 வழக்கறிஞர்கள் உள்ளடக்கப்பட்ட இந்த விசாரணை குழுவை நியமித்தார். இதன்படி திரைசேரி பத்திரங்களை விற்பனை செய்வதற்கான கேள்வி பத்திரங்களை கோரும் நடவடிக்கைகளில் மத்திய வங்கியின் தலைவர் எந்தவிதமான தலையீடுகளையும் மேற்கொள்ளவில்லை என்று விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆயினும் இந்த தீர்ப்பை தனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதென்று தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து புகார்களை மேற்கொண்ட முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணியின் அரசியல் குழுவின் உறுப்பினர் பியசிறி விஜயநாயக்க,
மகாபேங்குவே சிதுவெச்ச மூல்யவஞ்சாவ தனத கணம் பலாவ் பிரமாணேத அணுவ கியன்னே லங்காய முதலின் ருபியால் கோடி 4500 தனலா கியல.
மத்திய வங்கியின் தலைவரின் நடவடிக்கைகள் காரணமாக எமது நாட்டுக்கு சுமார் 4500 கோடி ரூபாவுக்கும் மேற்பட்ட நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான பாரிய குற்றச்சாட்டொன்றை விசாரணை செய்வதற்கு பிரதமர் விக்ரமசிங்க தனது கட்சியில் அங்கம் வகிக்கும் 3 வழக்கறிஞர்களை நியமித்தமை பெரும் வேடிக்கையாக இருப்பதாக தெரிவித்த பியசிறி விஜயநாயக்க, இந்த விசாரணைகள் நம்பிக்கையற்றதென்றும் குற்றம் சாட்டினார். பிரதமர் விக்ரமசிங்க தனக்கு சாதகமான தீர்ப்பொன்றை பெற்றுக்கொள்வதற்காகவே இவ்வாறான குழுவொன்றை நியமித்ததாக தெரிவித்த பியசிறி விஜயநாயக்க, இந்த விசாரணைகளை போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைத்து விசாரணைகளை மேற்கொள்வது அவசியம் என்றும் தெரிவித்தார். ஆனால் இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ள ஊழல் விசாரணை ஆணைக்குழு மத்திய வங்கியின் தலைவர் அர்ஜுன் மகேந்திரனின் வெளிநாட்டு பயணங்களை தடை செய்வதற்கும் நடவடிக்கைகளை எடுத்துள்ளது.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்ட ஒன்றிணைந்த வடகிழக்கு மாகாண சபையின் முன்னாள் முதல்வராக இருந்து பிறகு இந்தியாவில் குடியேறி வாழ்ந்து வரும் வரதராஜ பெருமாள் தற்போது இலங்கையின் வடபகுதிக்கு சென்றிருக்கிறார். வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனை அவர் சந்தித்து பேசியிருக்கிறார். அவரது இந்த பயணம் குறித்தும் விக்னேஸ்வரனுடனான தனது சந்திப்பு குறித்தும் அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் பூபாலரட்னம் சீவகன்.
நான் ஒரு நல்லெண்ண நிமித்தமாகவே தான் அவரை பார்க்க முற்பட்டேன். நாம் மற்றது இந்த மாகாண சபை என்கிற அமைப்பு மொத்தத்தில் மாகாண சபை என்கிற அமைப்பின் மீது எனக்கு ஒரு பாசம் இருக்கிறது. அது முன்னேற்றகரமாக வேண்டும், அது நல்லா நன்றாக செயல்பட வேண்டும், அது வல்லமையாக செயல்பட வேண்டும், மக்களுக்கு பயனுடையதாக செயல்பட வேண்டும் என்பதில் நான் எப்பொழுதும் அக்கறையுடையவன். அந்த வகையிலே நான் இங்கே அவர் முதலமைச்சராக வந்திருந்தால் அதிலேயும் அவர் மிக நீண்ட காலம் இந்த சட்டத்துறை நீதித்துறையிலே சம்பந்தப்பட்டவர். அவர் ஒரு உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியாகவும் இருந்தவர். அப்படியானவரை ஒருவர் முதலமைச்சராக இருப்பவரை சந்திப்பது ஒரு நல்லெண்ண விஜயத்தின் அவசியம் என்று நான் கருதினேன். மற்றது அவரை சந்தித்த பொழுது மிகவும் மனப்பூர்வமாக மிகவும் மகிழ்ச்சியாக நாங்கள் பலவேறு விடயங்களையும் மாகாண சபையினுடைய செயல்பாடுகள் அதனுடைய அது அதை முன்னேற்றகரமாக்குவது சம்பந்தப்பட்ட விடயங்கள் பலவற்றையும் அவரோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது.
இணைந்த வடக்கு கிழக்கு மாகாண சபையின் முதலமைச்சராக இருந்த வேளை அப்போது இருந்த சூழ்நிலையில் இங்கிருந்து
சென்றீர்கள். அப்போதைக்கும் இப்பொழுதும் உள்ள சூழ்நிலையில என்ன வித்தியாசம் காண்கிறீர்கள்?
இல்லை, அப்பொழுது சூழ்நிலை, அப்பொழுது புலிகள் இருந்தார்கள். புலிகள் மாகாண சபை அமைப்பு முறை செயல்பாட்டுக்கு முற்றுமுழுதாக எதிராக இருந்தார்கள். அதே போல ஸ்ரீலங்கா அரசினுடைய அதிகாரத்திலே பிரேமதாசா இருந்தார், அவரும் மாகாண சபைக்கு எதிராக இருந்தார். எனவே அப்பொழுது அவர்கள் இரண்டு பகுதிகளும் கைகோர்த்து நின்றார்கள். எங்களால் எதுவும் செய்ய முடியாத நிலைமை இருந்தது. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. இன்றைக்கு மத்தியிலே வந்திருக்க அரசு மாகாண அமைப்புகளை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பல்வேறு விடயங்கள் இருக்கின்ற மாகாண சபைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி இருக்கிறது. அதே போல இங்கே மாகாண சபையிலும் செயல்படக்கூடியதான ஒரு பாதுகாப்பான, ஒரு சுமூகமான, சுதந்திரமான, ஜனநாயகமான நிலைமைகள் இங்கு நிலவுகின்றன. இது பெரிய பாரிய வேறுபாடு.
அப்படியானால் நீங்கள் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் மாகாண சபை சிறப்பாக செயற்படுவதாக கருதுகின்றீர்களா? அதற்கான வாய்ப்பு இனிமேல் இருப்பதாகவும் கருதுகின்றீர்களா?
சிறப்பாக செயற்படுகிறதா இல்லையா என்பதை விட சிறப்பாக செயற்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம்.
தற்பொழுது இருக்கின்ற மாகாண சபையை பொறுத்தவரை அதற்கான அதிகாரங்கள் போதுமானதாக இல்லை என்று பலதரப்பாலும் தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டு வருகின்றது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
மேலும் தேவைக்காக போராடுவது ஒரு பக்கம் இருக்க, அது வேண்டாம் என்று நான் கூறவில்லை. ஆனபடினால இருப்பதை வைத்துக் கொண்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளையும் முடிந்த அளவுக்கு முழுமையாக செய்ய வேண்டும் என்றுதான் நான் கூறுகிறேன்.
ஒன்றிணைந்த வடகிழக்கு மாகாண சபையின் முன்னாள் முதல்வர் வரதராஜ பெருமாள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக.
புலி விளக்கும் பொன்னி நதி, காவிரி சந்திக்கும் பிரச்சனைகளை ஆராயும் தொடர் ஆறாம் பாகம், தயாரித்து வழங்குகிறார் சுவாமிநாதன்.
திருச்சி மாவட்டத்தில் உள்ள கல்லணையை தாண்டிய பிறகு காவிரி பல சிறு ஆறுகளாக பிரிந்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்கள் வழியாக ஓடி வங்கக்கடலில் கலக்கிறது. இந்த பகுதிதான் தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று ஒரு காலத்தில் அழைக்கப்பட்ட காவிரி டெல்டா. இந்த பகுதியில் கடந்த 30 ஆண்டுகளில் நில பயன்பாடுகள் பெரும் மாற்றங்களை கண்டிருக்கின்றன. கர்நாடகாவின் கடும்போக்கால் பருவம் தட்டி பயிர் செய்து நஷ்டத்தை சந்தித்த பலர் விவசாயத்தை விட்டே முற்றாக வெளியேறிவிட்டனர். விளை நிலங்களாக இருந்த பல பகுதிகள் வீட்டு மனைகளாக, வணிக வளாகங்களாக, திருமண மண்டபங்களாக மாறிப்போய்விட்டன. இந்த பகுதியின் வாழ்வுக்கு அடித்தளம் அமைத்துக் கொடுத்த காவிரி நதியும் மாறிவிட்டது. இதுகுறித்து மாயவரத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற பேராசிரியர் ஜெயராமன்.
டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, WHO எத்தனை பங்கு அனுமதித்திருக்கிறதோ அதை விட 4 மடங்கு அதிகமாக இந்த தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிறது. பழைய தஞ்சை மாவட்டம் அப்படின்னா தஞ்சை, திருவாரூர், நாகை இந்த பகுதி. அது மட்டும் இல்லாமல் இந்த காவிரி ஆற்றில் வந்து தமிழகத்தில் ஒரு 1450 தொழிற்சாலைகளுடைய கழிவு கலந்துகிட்டு இருக்கு. மருத்துவமனை கழிவுகள், ஓட்டல்கள் நிறைய இருக்குது, அதனுடைய கழிவுகள், பிளாஸ்டிக் குப்பைகள் எல்லாமே கொட்டக்கூடிய பகுதியாக காவிரி ஆறு மாறி இருக்குது. அதனால் யாருமே அதில் இறங்கி குளிக்க முடியாத சூழல் இன்னைக்கு இருக்குது.
பாரம்பரிய முறையில் ஆற்று பாசனத்தை நம்பி குறுவை, சம்பா, தாளடி என்று விவசாயம் செய்த பகுதிகள் மிகவும் சுருங்கி போய்விட்டன. பல பகுதிகளில் ஆண்டுக்கு ஒரு முறைதான் நெல் சாகுபடி செய்ய முடிகிறது. குழாய் கிணறுகள் மூலமாகத்தான் ஓரளவுக்கு விவசாயத்தை முன்னெடுக்க முடிவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். காவேரி கடலில் கலக்கின்ற பூம்புகார் பகுதியில் நதியின் நீர் பயன்படுத்தவே முடியாத நிலைக்கு போய்விட்டதாக பலர் கூறினர்.
கழிவு நிறைய காவேரி தண்ணில் வருது, அதனால் வந்து ஜனங்கள் அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ எல்லாமே நவீன முறையில் வந்துடுச்சு, கேனில் விற்கிறாங்க, பாட்டில் விற்கிறாங்க, அப்புறம் வந்து அவங்களாவே சொந்தமாக கூட எல்லாம் பண்ணிக்கிறாங்க, ஃபில்ட்ரு வாங்கி வச்சுக்கிறாங்க. அதனால் இப்போ இது வந்து சாப்பாட்டுக்கோ மடி குடிநீருக்கோ வந்து இந்த தண்ணியை பயன்படுத்த முடியாது.
என் பேர் ஏ ரவி, நான் பூம்புகார் மேலையூர் சீனிவாசா மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். அந்த நெகிழித்தாள்கள், அடுத்தது மக்களுடைய கழிவுகள், இவைகளெல்லாம் அந்த நீரினுடைய அந்த நிறத்தையே மாற்றி அந்த நீரையே சுத்தமாக வீணாக்கி விட்டது என்று தான் நான் சொல்வேன்.
எல்லாமே முன்னாடியே செஞ்சத அளவுக்கு செஞ்சுக்கிட்டு வரோம் சார். பயிர் வச்ச உடனே சாகுது, அதுக்கு கெமிக்கல் போட்டால் தான் சரியாக வருது சார். இப்போதைக்கு நிலத்தோட தன்மையே மாறிக்கிட்டு வருது சார். அந்த மே தண்ணி வர வர உப்பு தண்ணி வரதுனால தான் அந்த பாதிப்பு ஏற்படுதோன்னு எங்களுக்கு ஒரு அச்சமாக இருக்குது சார் இப்போதைக்கு.
உங்கள் பேர்?
என் பேர் சச்சிதானந்தம்.
இது எந்த ஊர்?
மட்டியூர்.
மட்டியூர், திருப்பனந்தாள்.
அதில் உள்ள வெபிகள் விவசாயத்தை வீணாக்கிடுது, எல்லா கழிவு நீரும் அதில் தான் வருது. வர்ற வேகத்தில் என்ன செய்யுது, விவசாயத்தையும் வீணாக்கிடுது. அவ்வளவு கழிவு நீர் அதில் இறங்குது.
அதெல்லாம்
வங்கக் கடலிலிருந்து பிடித்து எடுத்து வரப்பட்ட மீன்கள் பூம்புகார் கடற்கரை பகுதியில் ஏலம்
விடப்படுகின்றன.
டெல்டா மாவட்டங்களில் காவிரியிலும் அதன் கிளை நதிகளிலும் மீன்வளம் முற்றாக இல்லாத நிலை தோன்றிவிட்டதாக கூறுகின்றார் பெயர் கூற விரும்பாத பொதுப்பணித்துறை பொறியாளர்.
இப்போ ஒரு காலத்தில் மீன் தவளையெல்லாம் வந்து நிறைய அதில் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு, இந்த சுவேஜ் வேஸ்ட்டு, இந்த அனிமல் வேஸ்ட்டு எல்லாமே அதில் கலக்கிறதுனால வாழக்கூடிய தன்மை பூரா இழந்துருச்சு. அந்த தண்ணி வந்து காட்டாமனுக்கு இந்த ஆகாய தாமரை இது மட்டும்தான் வளரக்கூடிய அளவுக்கு. ஆகாய தாமரைலாம் வந்து சாக்கடையில் வளரக்கூடிய பிளான்ஸ், அதுதான் இப்போ வளருது. அப்படின்னா அந்த வாட்டர் வந்து என்ன குவாலிட்டியாக இருக்குங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நாட் ஃபார்ட் ஃபிட் ஃபார் ட்ரிங்கிங்கிற மாதிரி போயிடுச்சு. அது வந்து அந்த சாஃப்ட் வாட்டர் வந்து இப்போ ஹார்ட் வாட்டராக மாதிரி போச்சு. அந்தளவுக்கு இப்போ வந்து காவிரி வாட்டர் வந்து அந்தளவுக்கு மோசமாக போயிட்டுருக்குது.
கும்பகோணம் பகுதியில் பல இடங்களில் காவிரி பொது கழிப்பிடமாகவும் குப்பை தொட்டியாகவும் பயன்படுத்தப்படுகிறது.
என் பேர் கமலம். ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இந்த மார்க்கெட்டில் உள்ள மீன் இதெல்லாம் கொண்டு வந்து இங்கே கொட்டுறாங்க. காய்கறி அங்கே அழுகி போனதோ அதையெல்லாம் கொண்டு இங்கே கொட்டுறாங்க. ஆற்றுல குளிக்க முடியலை. நாங்கள்லாம் ஏழை, ரொம்ப கஷ்டப்படுறோம்.
இப்போ உங்களுடைய தின தேவைகளுக்காக குடிநீர் எடுக்கிறது, குளிக்கிறது போன்றதுக்கு ஆற பயன்படுத்த முடியுதா?
குடிநீர்லாம் சுத்தமாக எடுக்க முடியாது சார். ஆனால் தினத்தை துவைக்கிறது குளிக்கிறது சுத்தமாக போக முடியல.
50 அடியில் காவேரி இருக்கும், இன்னும்
தண்ணி வர மாட்டேங்குது சார். சுத்தமாக பக்கத்தில் ஆறு இருந்தும் யூஸ் பண்ண முடியல. எங்களால் தண்ணி ரொம்ப ஸ்மெல் அடிக்குது. துணி அலசினா கூட அந்த துணியை வீட்டில் கொண்டாந்து காய வைக்க முடியல. நம்ம வீட்டில் ஒரு தடவை யூஸ் பண்ணி அலசினா தான் காய வைக்க முடியுது. அந்த அளவுக்கு இருக்குது ஆறு.
பிள்ளைங்களுக்கு சளி பிடிக்குது, ஜுரம் வருது, என்ன வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. மேலையெல்லாம் ஒரே அலர்ஜி ஆகுது.
அசிங்கம் பண்ணுறாங்க, விடிய விடிய உட்காந்துட்டு பேளறானுங்க. ஏ நாத்தமாக இருக்குது. ரவுடி பயலுவெலாம் இருக்கானுங்க. மார்க்கெட்டில் வேலை செய்கிற முக்காலவாசி பேர் ரவுடி பயலுவோ தான். அவங்கள்ட்ட பேசவும் முடியலை. அங்கே பாருங்கள் சார், ஒரு நைட்டு 10 மணிக்கு மேலே எல்லாம் விடிய விடிய உட்காந்துக்கிறானுங்க சார். இங்கேயே தான் பாத்ரூம் போகிறானுங்க.
கிலோ 10 ரூபா, கிலோ 10 ரூபா, கிலோ 10 ரூபா, ஒரு கிலோ 10 ரூபா, ஒரு கிலோ 10 ரூபா, ஒரு கிலோ 10 ரூபா.
கும்பகோணத்தில் உள்ள காய்கறி சந்தையில் சுறுசுறுப்பாக வியாபாரம் நடக்கிறது. வாடிக்கையாளர்களால் நிராகரிக்கப்பட்ட காய்கறிகள் காவிரியில் தான் கொட்டப்படுகின்றன.
வணக்கம் சார், உங்கள் பேர்? திருப்பதி. வியாபாரிகள் தெரியாமல் தான் செஞ்சுட்ருக்காங்க இது. ஆக்சுவலாக வந்து இங்கே கார்ப்பரேஷன் வந்து எல்லாமே வந்து இங்கே பாருங்கள், சர்க்கிள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவாங்க எல்லாமே ஃபுல்லாக. அது வந்து டெய்லி வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்லி, குப்பை எடுக்கணும்னு சொல்லி கான்ட்ராக்ட் எல்லாமே இருக்குது. அதோட அந்த பக்கம் லைனில் கடை போட்டிருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, காம்பவுண்ட் ஒட்டி இருக்கிறவங்க க்ளீன் பண்ணிவிட்டு அதை தூக்கி அப்படியே பின்னாடி போக, அவங்க கடைக்கு சுத்தம் பண்ணிவிட்டு பின்னாடி போட்டுருவாங்க. அப்படி அதெல்லாம் நம்ம யாரும் ரெகுலேட் பண்ண முடியாதுல்ல. அவங்களும் அந்தளவுக்கு தான் அவங்க நாலேஜ் இருக்குது அவங்களுக்கு.
டெல்டா பகுதிகளை பொறுத்தவரை பெரிய அளவு தொழிற்சாலைகள் இல்லை. இருந்தும் விவசாயிகள் பயன்படுத்துகின்ற உரம், பூச்சிக்கொல்லி போன்றவை நீரின் தன்மையை கெடுக்கின்றன. ஆற்று நீரை நேரடியாக பயன்படுத்தி வந்த மக்கள் தற்போது நகராட்சிகள் தரும் சுத்திகரிக்கப்பட்ட நீரை பயன்படுத்துகின்றனர். இந்த நீரும் காவிரி படுகையிலிருந்து தான் வருகிறது. குடிநீர் தேவைக்காக காவிரியை நாடும் மாநகராட்சிகளும் நகராட்சிகளும் தம்முடைய கழிவு நீரை தயக்கமின்றி அதே ஆற்றில் கொட்டுகின்றன. மித மிஞ்சிய அளவில் கழிவு நீர் கலப்பதால் காவிரியின் கிளையாறுகள் சிலவற்றின் நிறமும் மனமும் முற்றாக மாறிப்போய்விட்டதாக கூறுகின்றார் நாம் முன்பு சந்தித்த பொதுப்பணித்துறை பொறியாளர்.
அரசலாரிவர் வந்து தாராசுரத்துலேருந்து நம்ம கும்பகோணம் சாக்கோட்டங்கிற வரைக்கும் வருது. அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் வேஸ்ட்ஸ்லாம் நிறைய கொண்டாந்து விடுறாங்க. எல்லாருமே வந்து என்க்ரோச்மெண்ட் பண்ணி அங்கங்கே வீடு கட்டிட்டு என்ன பண்ணுறாங்க, டாய்லெட்டை மெயினாக டாய்லெட்டை அந்த கரையிலே கட்டிட்டு அந்த டாய்லெட்டோட வேஸ்ட்ஸ் பூரா வந்து சிலச்சஸ் பூரா நிறைய கொண்டாந்து அதில் விட்டுறாங்க. டைரெக்டாக விட்டுறாங்க. எந்த செப்டி டேங்க் கனெக்ஷன் கிடையாது. எல்லா சாக்கடையும் அதில் கொண்டாந்து விடுறதுனால இந்த வாட்டர் வந்து காரைக்காலில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து குடிக்கிற குடிநீர்னுங்கிறது யாருமே மக்கள் வந்து அது ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. இது எவ்வளோ தூரம் எடுத்து சொன்னாலும் வந்து அந்த மக்கள் கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. முனிசிபாலிட்டி வந்து அவங்களும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, இதை வந்து வரக்கூடிய மகாமக 2014 இதை எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணி க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொப்போசல் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம்.
காவிரி நீரின் தன்மை கெட்டுள்ளது ஒருபுறம் இருக்க, டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் எரிவாயு திட்டத்தை செயல்படுத்தினால் இப்போது பிரதான குடிநீர் ஆதாரமாக இருக்கும் நிலத்தடி நீர்வளமும் முழுமையாக அழிந்து போய்விடும் என்ற பயம் இங்குள்ள விவசாயிகளிடம் இருக்கிறது.
புலி விளக்கும் பொன்னி நதி 6 பாகம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சுவாமிநாதன்.
நேயர்களே, இந்த தொடரின் அனைத்து பகுதிகளும் பிபிசி தமிழோசையின் இணையதளத்தில் இருக்கின்றன. அவற்றை நீங்கள் கேளுங்கள். உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்கள். அவை நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும்.
இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழ் ஓசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.